2015 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத தென்றலில் அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் கோவை ஞானி ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். எழுத்தாளர், கவிஞர், திறனாய்வாளர், பதிப்பாளர், பத்திரிகை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் என பலவற்றை திறம்பட செய்தவர் கோவை ஞானி. இயற்பெயர் பழனிசாமி. கோவை பல்லடத்தை அடுத்துள்ள சோமனூரில் 1935 ஜூலை 1 அன்று கிருஷ்ணசாமி மாரியம்மாள் தம்பதியருக்கு பிறந்தார். ஞானிக்கு 3 வயதான போது குடும்பம் அவிநாசியில் உள்ள கள்ளிப்பாளையத்தில் குடிபெயர்ந்தது. 5ஆம் வகுப்பு வரையில் ஞானி அங்கு படித்தார். தந்தை தானிய வியாபாரி. மிக வறுமையான சூழல். கற்றாழையையும் புழுத்த மக்காச்சோளத்தையும் உண்ணும் சூழலிலும் கல்வியை தொடர்ந்தார். கோவை அரசு கலைக்கல்லூரியில் பயின்றவர். தொடர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் கற்றார். அங்கு நிலவிய தமிழ் சூழலாலும் லேப்பா கரு, ராமநாதன் செட்டியார், சோமசுந்தரம் பிள்ளை, முத்துசாமி பிள்ளை, முத்து சண்முகம் போன்ற தமிழ் அறிஞர்களாலும் ஞானியின் தமிழ் ஆர்வம் விரிவடைந்தது. பல்கலைக்கழகம் இவருக்கு பல வாசல்களை திறந்துவிட்டது. கலை இலக்கியம், வரலாறு, தத்துவம், மெய்யியல், அறிவியல் என பல்துறை நூல்களை வாசித்தார். அது இவரது பார்வையை விசாலமாக்கியது. படிப்பை முடித்த பின் தமிழாசிரியர் பணி கிடைத்தது. தன்னுடன் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய இந்திராணியை திருமணம் செய்து கொண்டார். ஓய்வு நேரத்தை வாசிப்பதிலும் எழுதுவதிலும் செலவிட்டார். மார்க்சியம் இவரை ஈர்த்தது. இலக்கியம், வரலாறு, தத்துவம், திறனாய்வு என பல களங்களில் மார்க்சிய சித்தாந்தத்தின் வழியே ஆய்வுகளை மேற்கொண்டார். நண்பர்களுடன் கோவையில் சிந்தனை மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் புதிய தலைமுறை என்ற இதழை வெளியிட்டார். அதில் காத்திருமான பல கட்டுரைகள் வெளியாகின. ராவணன் என்ற புனைப்பெயரில் கவிதைகளை விமர்சித்து கட்டுரைகள் எழுதினார். மணிவாசகன், கபிலன், கதிரவன், தமிழ்மாறன் என்று பல புனைப்பெயர்களில் பல்வேறு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். நாபாவின் நாவல்களை விமர்சித்து இவர் எழுதிய கடிதம் முக்கியமானது. 2 ஆண்டுகள் மட்டுமே புதிய தலைமுறை வெளிவந்தது. தொடர்ந்து வானம்பாடி கவிதை இதழிலும் முக்கிய பங்காற்றிய ஞானி அதிலிருந்து வெளியேறினார். வேள்வி, பரிமாணம், நிகழ், தமிழ் நேயம் போன்ற இதழ்களில் வெவ்வேறு பொறுப்புகளில் பங்காற்றினார். எழுத்தாளர் ஜெயமோகனை எழுத்துலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் ஞானிதான். ஜெயமோகனின் முதல் சிறுகதையான படுகை நிகழில் வெளிவந்ததன் மூலம் ஜெயமோகனின் கலை இலக்கிய பயணம் தொடங்கியது. தொடர்ந்து நிகழ் இதழில் ஜெயமோகனின் படைப்புகளை வெளியிட்டு ஊக்குவித்தார். ஞானி சிறந்த கவிஞரும் கூட. அகலிகையின் கதையை கல்லிகை என்ற நீள் கவிதையாக வெளியிட்டிருக்கிறார். அகலிகையை மார்க்சிய கோணத்தில் ஒடுக்கப்பட்ட பெண்களின் குரலாக அவர் பார்க்கிறார். கல்லும் முள்ளும், கவிதைகளும், தொலைவில் இருந்து போன்றன இவரது கவிதை தொகுப்புகளாகும். தாகூரின் சண்டாளிகா நாடகத்தை தீண்டாதவள் என்று இவர் வடித்துள்ளது முக்கியமானது. சமயம் குறித்தும் விரிவாக ஆய்வுகளை மேற்கொண்டது ஞானி. இந்து மதம் வேறு, இந்துத்துவம் வேறு என்பதே ஞானியின் ஆய்வு முடிவு. அதே சமயம் ஞானியை நாத்திகர் என்றும் மதிப்பிட்டுவிட முடியாது. சமயம் பற்றிய தனது கண்ணோட்டத்தை ஒரு நேர்காணலில், அண்ணாமலையில் நான் படிக்கிற பொழுதே தியானம் செய்வதில் ஈடுபட்டு இறுதியில் நானே பிரம்மம் என்ற பேருணர்வை பெற்றேன். அத்வைதம் என்ற பேருணர்வுக்கான பொருண்மை தெளிவை நாளடைவில் விவேகானந்தர், தாகூர், பாரதி முதலியவர்களை பற்றிய படிப்பறிவை மூலம் பெற்றேன். இந்த பார்வை மார்க்சியத்தின் மீதான எனது நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது என்கிறார். தனது தியான அனுபவம் பற்றி ஞானி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது தனி அறையில் காலை நேரத்தில் அரை மணி நேர தியானம் என்று தொடங்கி நாளடைவில் மிக வித்தியாசமான அனுபவங்களை அடைந்தேன். தியானத்தில் இருக்கும் போது கண்ணுக்குள் ஒரு நீல நிற ஆகாயம், அதன் மத்தியில் நீல நிற விலகி மையத்தில் ஒரு மேகம். சிறிது நேரம் அதையே உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது மேகம் விலகி கண்ணை கூச செய்கிற மாதிரி சூரியன். திடீரென்று மேலே உச்சம் தலையிலிருந்து குளிர்ந்த நீர் அப்படியே மெல்ல கீழிறங்கும். அதனுடைய ஆனந்தமும் பரவசமும் அளவில்லாதது. ஒரு கட்டத்தில் வேறு மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டன. விடுதியில் சாப்பிட்டு விட்டு வெளியே வருகிறேன். 4-5 நாய்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன. அவற்றை நான் உற்று பார்த்த போது நாய்களோடு நான் இருக்கிறேன். ஒரு முறை ரயிலில் பயணம் செய்யும் போது எனக்கு எதிரே ஒரு அம்மா குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் உற்று பார்த்ததில் நான் குழந்தையாகி விடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தமிழ் நாவல்கள் குறித்து இவரது திறனாய்வுகள் மிக முக்கியமானவை. கரிச்சான் குஞ்சு, தி ஜானகிராமன், ஜெயகாந்தன், நீல பத்மநாபன், பொன்னீலன், சுந்தர ராமசாமி, இந்திரா பார்த்தசாரதி, போன்றோரது படைப்புகள் மட்டும் அல்லாமல் ஜெயமோகன், சு வேணுகோபால், பாலகுமாரன், மாவி சிவகுமார், சு சமுத்திரம், ராஜம் கிருஷ்ணன் என பலரது படைப்புகள் குறித்து இவர் எழுதியிருக்கும் திறனாய்வு கட்டுரைகள் கூர்ந்து வாசிக்கத்தக்கன. ஞானியின் ஆய்வு போக்கு குறித்து ஜெயமோகன் நவீன விமர்சன கோட்பாடுகளுடன் மார்க்சியத்தை உரையாட வைத்தலிலும், அழகியல் நீதியாக இலக்கியத்தை அணுகும்படி மார்க்சியத்தை மாற்றி அமைத்தலிலும் ஞானியின் பங்கு முக்கியமானதாகும் என்கிறார். ஞானியின் நடை மிக எளிமையானது, தெளிவானது. வெப்பமான சிந்தனை போக்குகளோ, பரபரப்பான வார்த்தை சொல் ஆடல்களோ, வாசகரை மயக்கும் உத்திகளோ இல்லாமல் நேரடியாக உரையாடலாக எழுதுபவும் ஞானி. அதுவே அவரது பலம். சிறந்த தமிழ் பெண்ணெழுத்தாளர் சிறுகதைகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார். மார்க்சியமும் தமிழ் இலக்கியமும், தமிழகத்தில் பண்பாட்டு நெருக்கடிகள், 80களில் தமிழ் நாவல்கள், படைப்பியல் நோக்கில் தமிழ் இலக்கியம், தமிழில் நவீனத்துவம் பின் நவீனத்துவம், நானும் என் தமிழும், தமிழ் மெய்யியல் அன்றும் என்றும், நெஞ்சில் தமிழும் நினைவில் தேசமும், செவ்வியல் நோக்கில் சங்க இலக்கியம், தமிழ் இலக்கியம் இன்றும் இனியும் போன்ற இவரது திறனாய்வு நூல்கள் முக்கியமானவை. மெய்யியல் சார்ந்து இவர் எழுதியிருக்கும் மணல் மேட்டில் ஓர் அழகிய வீடு, கடவுள் ஏன் இன்னும் சாகவில்லை, நானும் கடவுளும் 40 ஆண்டுகளும், மெய்யியல் போன்ற நூல்கள் சமயம் கடவுள் தத்துவம் தொடர்பானவை. இவை தவிர்த்து பெண்கள் வாழ்வியலும் படைப்பும், மார்க்சியத்தின் எதிர்காலம், படைப்பிலக்கியம் சில சிகரங்களும் வழித்தடங்களும், விடுதலையை இறையியல், இந்தியாவில் தத்துவம் கலாச்சாரம், அறிவியல் அதிகாரம் ஆன்மீகம் போன்ற தொகுப்பு நூல்கள் முக்கியமானவை. மணல்மேட்டில் ஓர் அழகிய வீடு ஜே கிருஷ்ணமூர்த்தியின் தத்துவங்களை ஆராய்கிறது. 80களில் தமிழ் நாவல்கள் என்ற ஆய்வு நூல் 1980களில் வெளிவந்த சுமார் 30 எழுத்தாளர்களின் 65 நாவல்களை ஆராய்கிறது. தமிழ் நாவல்களில் தேடலும் திரட்டலும் என்ற நூல் 40க்கும் மேற்பட்ட தமிழ் நாவல் ஆசிரியர்களின் படைப்புகள் குறித்து விளக்குகிறது. 28 திறனாய்வு நூல்கள் உள்ளிட்ட 48 நூல்களை எழுதியிருக்கிறார் ஞானி. அவரது வாழ்வுக்கும் சிந்தனைக்கும் இடையில் பெரிய இடைவெளி ஏதும் இல்லை என்பதையும், ஞானி பெயருக்கேற்றால் போல் ஒரு உண்மையான பக்குவ நிலையில்தான் வாழ்ந்து வருகிறார் என்பதையும் அவரது படைப்புகளை கூர்ந்து வாசிப்பவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். 1988 ஞானிக்கு பார்வை குறைவு ஏற்பட்டது. அதனால் ஆசிரியர் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார் என்றாலும் வாசிப்பை விட்டுவிடவில்லை. உதவியாளர்கள் மூலம் வாசித்தலும் எழுதலும் பத்திரிகை வெளியீடும் தொடர்ந்தது. 27 ஆண்டுகளுக்கும் மேலாக பார்வை திறன் இல்லாத போதும் உதவியாளரின் ஒத்துழைப்புடன் இவர் ஆற்றி வரும் தமிழ் பணி குறிப்பிடத்தகுந்தது. தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், சிலம்பு, குறள், கம்பராமாயணம் என பண்டை இலக்கியங்களில் ஆழ்ந்த பயிற்சி உடையவர். தமிழாசிரியர் பணி அதற்கு உறுதுணையாக இருந்தது. பாரதியை தன் ஆசானாக கருதியவர். முனைவர் பட்டம் பெறாவிடனும் பல முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கிறார். பல பல்கலைக்கழக கருத்தரங்குகளில் இவரது ஆய்வு கட்டுரைகள் வாசிக்கப்பட்டு பாராட்டப்பட்டுள்ளன. பல கருத்தரங்களில் பங்கேற்று சிறப்பு சொற்பொழிவாற்றி உள்ளார். ஞானியின் மார்க்சியம் பெரியாரியம் எனும் நூலுக்கு தமிழக அரசு தமிழ் வளர்ச்சி துறையின் 2006 ஆண்டுக்கான சிறந்த நூலுக்கான பரிசு கிடைத்தது. தமிழ் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் செம்மொழி ஞாயிறு என்னும் பட்டத்தை வழங்கியது. கனடாவின் தமிழ் இலக்கிய தோட்டம் இவருக்கு வாழ்நாள் சாதனைக்கான இயல் விருது வழங்கியது. விளக்கு விருதும் பெற்றவர். SRM பல்கலைக்கழக தமிழ் பேராயும் பரிதிமா கலைஞர் விருது வழங்கி சிறப்பித்தது. தமிழகத்தின் மார்க்சிய திறனாய்வாளர்கள் முக்கியமானவரான ஞானி தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர். மனைவி புற்றுநோயால் 2012 காலமானார். தற்போது கோவையில் வசித்து வருகிறார். 80 வயதாகும் இவருக்கு பாரிவள்ளல், மாதவன் என இரு மகன்கள். விளம்பரமின்றி அமைதியாக வாழ்ந்து வரும் ஞானியின் படைப்புகளில் காவ்யா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. kovaiyani.org என்ற அவரது இணையதளத்தில் ஞானியின் நூல்கள் இலவசமாக வாசிக்க கிடைக்கின்றன. 55 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இலக்கியத்தோடு தம்மை பிணைத்துக் கொண்டிருக்கும் இலக்கிய பிதாமகன் ஞானி தமிழுக்கு செய்திருக்கும் பங்களிப்பு என்றும் எண்ணி போற்றத்தக்கது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.